இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 2:3. யோபுவின் புஸ்தகம் 2:3.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ
உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான
மனுஷனாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை முகாந்திரமில்லாமல்
அவனை நிர்மூலமாக்கும்படி
நீ என்னை ஏவின போதிலும்
அவன் இன்னும் தன் உத்தமத்திலே
உறுதியாய் நிற்கிறான் என்றார்.
அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அழகானவர். அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து அவரை மனிதனை குறித்து கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான சாட்சி இது. அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இதைவிட ஒரு சிறந்த ஒரு சாட்சியை ஆண்டவரிடத்தில் பெறுகிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் பிசாசுக்கு முன்பாக அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் இன்னமும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். இந்த யோபுவின் புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்களானால் இந்த உத்தமம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுவும் அவனுடைய வாழ்க்கை குறித்து இந்த புத்தகம் ஆரம்பிக்கிற முதல் வசனத்திலேயே அப்படிதான் ஆரம்பிக்குது. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் படிக்கலாமா? வாசி, முதல் வசனத்தை வாசி.
ஊத்ஸ் தேசத்திலே
யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான்.
அந்த மனுஷன்
உத்தமனும்
சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான்.
இந்த புத்தகத்தின் ஆரம்பமே அப்படிதான் ஆரம்பிக்குது. ஊத்ஸ் என்ற தேசத்தில் ஒரு மனுஷன் யோபு. அவன் உத்தமன். அவனை உத்தமன் என்று சொல்லியே இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. அதே அதிகாரத்தில் 8 ஆண்டவர் அவனை குறித்து மேலும் சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அவனை மாதிரி பூமியில யாருமே கிடையாது. அவனைப் போல உத்தமன் அவன் வாழ்ந்த நாட்களில் பூமியில் யாருமே இல்லைன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். என்ன ஒரு நல்ல சாட்சி. இந்த யோபுடைய ஸ்பெஷாலிட்டியே அவன் ஒரு உத்தமன். முதல் வசனம் சொல்லுகிறது, முதல் அதிகாரத்தில் 8 சொல்லுகிறது, 2:3 வாசித்தோம் அவன் உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் பிசாசுக்கு முன்பாக சொன்னார். எல்லாத்தை விட ஒரு ஹைலைட் இருக்குது 2:9 வாசி.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ
தேவனை தூஷித்து
ஜீவனை விடும் என்றாள்.
என்ன வார்த்தை பாருங்க. இந்த புத்தகம் அப்படி ஆரம்பிக்குது. ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் அவனை குறித்து பிசாசுக்கு முன்னாலே அவன் உத்தமன் சொன்னார். கடைசியிலே பிசாசினால் நிறைந்திருக்கிற அவனுடைய மனைவி கேட்கிறார், நீர் இன்னமும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? அவ வாயில இந்த உத்தமம் தான் வருது. நீர் இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படிங்கிற. அப்ப இவனுடைய உத்தமம் தான் இந்த இடத்துல ரொம்பவும் பேசப்படுகிறது. இந்த புத்தகம் அதை குறித்து பேசுகிறது. ஆண்டவர் பேசுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசும் கூட யோபுவின் மனைவியுடைய வாயிலிருந்து பேசுகிறது, நீர் இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ அந்த உத்தமத்தை விட்டு வெளியே வாரும். அந்த உத்தமத்தை நீர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிடும். சாகிறதுக்கு முன்பதாக உன் உத்தமத்தை விட்டுவிட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். அவனுடைய உத்தமம் அவ்வளவு மேன்மையாக இருந்தது. சரி, இவங்க எல்லாமே இந்த உத்தமம் உத்தமன்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சாட்சி கொடுக்குது. சாத்தானும் அவனுடைய உத்தமத்தை குறித்து பயந்து அதை விடும்படி பேசுறான். இப்ப யோபுடைய வாயில ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்ல, அவன் வாயில இந்த உத்தமத்தை குறித்து அவன் என்னதான் சொல்றான், எல்லாருமே சொல்றாங்க, அவன் என்ன சொல்றான் வாசிக்கிறான். 27 வருவோம். 27:5-6 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்கள் பேசுகிறது நீதி என்று
நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக
என் ஆவி பிரியுமட்டும் என் உத்தமத்தை
என்னை விட்டு விலக்கேன்.
நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன்.
அதை நான் விட்டுவிடேன்.
நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது.
என்ன ஒரு சாட்சி பாரு. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். இதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட். இது அவனுடைய கமிட்மெண்ட். என் ஆவி என்னை விட்டு பிரிகிற வரைக்கும் என் உத்தமத்தை என்னை விட்டு நான் விலக்கவே மாட்டேன். அதை என்ன விலக விட மாட்டேன். உயிருள்ள வரைக்கும் நான் உத்தமத்தில் நான் ஜீவிப்பேன். என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், சத்துரு என்னை சோதித்தாலும், என்ன நடந்தாலும், என் ஆவி என்னை விட்டு பிரிகிற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன்கிறான். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். என் உயிரோடு நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அப்படின்னு என்ன, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் இருதயம், அப்பா நீ ஒரு காலத்தில் நல்ல உத்தமனா இருந்தியே, இப்ப உத்தமத்தை விட்டுட்டியே அப்படின்னு என் இருதயம் என்னை பார்த்து நிந்திக்காது. ஒரு காலத்தில் நீ எப்படி ஜெபிச்ச, ஒரு காலத்தில் எப்படி கர்த்தரை தேடின, இன்னைக்கு இப்படி ஆயிட்டியே என்று சொல்லி என் இருதயம் என்னை நிந்திக்காது. பாருங்க, அவனுடைய உத்தமத்தினுடைய ஸ்டாண்டர்ட் எங்க போயிடுச்சு. கர்த்தருக்கு சித்தமான யோபுடைய லைஃப் பின்னால் ஒரு நாள் உங்களுக்கு டீடைலா பேசுறேன். கர்த்தர் கொடுக்கும் போது இன்னைக்கு நான் யோபுடைய லைஃப் முக்கியமா ரொம்ப டச் பண்ண போறது இல்லை. ஆனால் இந்த உத்தமம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு தான் இந்த யோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அவன் வாழ்ந்த நாட்களில் அவனை போல சிறந்த உத்தமன் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த யோபு தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்ததிலிருந்து அவனை வீழ்த்துவதற்கு பிசாசு என்னென்ன முயற்சி செய்தும் அவனால் முடியல, ஒன்னு செய்ய முடியல. அவனுடைய மனைவியின் மூலமாக அவனுடைய உத்தமத்தை கலைக்க நினைச்சான், அதுவும் நடக்கல. கடைசியில் யோபு அவன் தைரியமாய் உறுதியாய் சொல்லுகிறான், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். கடைசி வரைக்கும் இந்த உத்தமமான வாழ்க்கை நான் வாழுவேன். சரி, இந்த உத்தமம்னா என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்ல. உத்தமம்னா என்னது உத்தமம், அந்த வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியும். உத்தமம்னா என்ன, உத்தமம் என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறார். வேதத்திலே உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றின நபர்கள் உண்டு, தங்கள் உத்தமத்தை இழந்து போன நபர்கள் உண்டு. அதனால இந்த நேரத்திலும் கூட இந்த உத்தமம்னா என்னங்கிறத முதலாவது நம்ம கவனிக்கணும். இந்த உத்தமம்னா என்னன்றத நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த உத்தமத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆணர் என்னன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா யோபுடைய வாழ்க்கையில் அவன் இவ்வளவு உத்தமனா இருந்திருக்கிறான், அதெல்லாம் வீணாய் போகல. அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உத்தமனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆணர் என்னன்றதை முதலாவது அடிப்படையில் நமக்கு தெரியணும். வாசிக்கலாம், 2 புஸ்தகத்தில் 16:9 வாசிக்கலாம். 2 16:9
தம்மை பற்றி
உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு
தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. போதும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், எத்தனையோ பேர் கர்த்தரை நான் தேடுறேன்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சிலரை தேடுறார், அவர் சிலரை தேடுறார். நம்ம ஆண்டவர் தேடுற நம்ம சொல்றோம், ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு நடுவிலே அவர் சிலரை குறிப்பிட்டு தேடுறார். யாரை தேடுறாரு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் தேடி கண்டுபிடிக்கிறார், தேடுறாரு. யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்கள், எதுக்காக தேடுறாரு? அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணணும்னு நினைக்கிறார், தன்னுடைய பராக்கிரமத்தை அவருடைய வாழ்க்கையில விளங்க பண்ணணும்னு நினைக்கிறார், அவருடைய கிரியைகளை அந்த நபருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஒரு தேவன். இன்றைக்கு சொல்றேன், இந்த உத்தமத்தை நான் போக போக கிராஜுவலா உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். இந்த உத்தமம் நான் என்னன்றதை நீங்க சரியாய் புரிந்து கொண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உத்தமத்தில் நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில அனுதினமும் தேவனாகிய கர்த்தர் தன் வல்லமையை விளங்க பண்ணுவார். அதிசயங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உணர்வீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்கிறதை உங்களால் அறிய முடியும். எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷருக்கு முன்பாகவும் எந்த பிசாசுக்கு முன்பதாகவும் எந்த சூழ்நிலைகளுக்கு முன்பாகவும் நீங்க தடுமாற மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, தோல்வி அடைய மாட்டீங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிட்டு ஹோல் வேர்ல்ட கர்த்தர் தேடுறாரு, முழு உலகத்தை தேடுறாரு. யாரெல்லாம் தனக்காக உத்தமமாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு வாலண்டியர் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அவங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். உத்தம இருதயம். சரி, இந்த உத்தம இருதயம், உத்தமம் உத்தமம் உத்தமம்ன்றமே இது என்ன, இது என்ன? அதுக்கு முன்னால் இருக்கிற 7-8 வசனங்களை வாசிக்கலாம், அப்ப உங்களுக்கு தெரியும்.
அக்காலத்திலே
ஞான திருஷ்டிக்காரனாகிய
அனானி
யூதாவின் ராஜாவாகிய
ஆசாவினிடத்தில் வந்து
அவனை நோக்கி
நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும்
லூபியரும்
மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே
அப்படிங்கிறோம். இந்த இடத்துல ஆசா என்கிற யூதாவின் ராஜா, இந்த யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய அனானி என்கிறவன் இந்த ராஜாவுக்கு சொல்லுகிறான். அதை சொல்வதற்கு முன்பதாகவே அவன் சொன்ன, அவனை உணர்த்தின ஒரு காரியம், இந்த ஆசா தன்னுடைய உத்தமத்திலிருந்து கர்த்தரை உத்தமமாய் தேடினதிலிருந்து அவன் சற்று விலகிவிட்டான். இந்த இடத்துல இந்த 7-8 வசனங்களிலே பார்க்கும்பொழுது ரெண்டு சம்பவங்கள் ரெண்டு வசனத்தில் சொல்லியிருக்குது. ஒன்று, அவன் உத்தமத்தை விட்டு விலகி போனதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 8 வசனத்தில் அவன் உத்தமமாய் வாழ்ந்த பொழுது அவன் வாழ்க்கையில கிடைத்த வெற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனத்திலும் இந்த உத்தமத்தை குறித்து குறிப்பிடுகிற ஒரு பதம் என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல். நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், 7 வசனத்தில் பார்க்கிறோம், நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அப்படிங்கிறான். 8 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. புரியுதுங்களா? 7 வசனத்தில் அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை என்று அவன் கடிந்து கொள்ளப்படுகிறான். 8 வசனத்தில்
அவன் ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் ஆண்டவரை சார்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வெற்றியை குறித்து அவன் பேசுகிறான். அப்படின்னா இந்த உத்தமம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தரை சார்ந்து ஜீவித்தல். அதுக்கு பேர் தான் உத்தமம் அர்த்தம். ஆண்டவரை சார்ந்து வாழுதல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம சார்ந்து வாழணும். உத்தமத்தில் வாழ்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரை நம்ம சார்ந்து வாழணும். ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மை ரட்சித்த ஆண்டவர், நமக்காக நம் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர், அவரை சார்ந்து வாழணும். தேவ பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை அறியாதவருடைய காரியம் வேறு. ஆனால் என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அந்த உத்தமம் என்பது என்ன? ஒவ்வொரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, தெரிந்த விஷயமோ தெரியாத விஷயமோ, பழகின காரியமோ பழகாத காரியமோ, புது காரியமோ, எது வேணா இருக்கட்டும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரையே சார்ந்து 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 ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ தவறும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கண்டிப்பாக தலை தோக்கும். இப்ப இந்த 9வது வசனத்தை நம்ம வந்து ஒரு பாட்டை நம்ம பாதி படிச்சுட்டு கொஞ்சம் விட்டுட்டோம், இப்ப சேர்த்து படிக்க போறோம், அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். 9வது வசனத்தை படிப்போம்.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி,
கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர். ஆகையால்
இது முதற்கொண்டு
உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான்.
அதனுடைய விளைவை இந்த இடத்துல சொல்லிட்டான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜாவாகிய ஆசாவே, இந்த காரியத்தை நீர் மதியற்றவராயிருந்தீர், மதியில்லாதவராயிருந்தீர், புத்தி இல்லாம நடந்துகிட்டீர். உமக்கு உத்தமமாய் நடக்கிறதுனா என்னன்னு தெரியும். ஏற்கனவே உன் வாழ்க்கையில நீர் உத்தமமாய் ஆண்டவருக்காய் வாழ்ந்திருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது நீர் மதியற்றவராய், புத்தி இல்லாமல் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிற காரியத்தில் தவறி போனீர். ஆகையால் உனக்கு நடக்கப் போகிறது என்ன? இனி வருகிற நாட்களில் உனக்கு நடக்கப் போகிறது என்ன? இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தபடியால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை அமைதலா போச்சு, இளைப்பாறுதலா போச்சு, நிம்மதியா இருந்தது, உன்னுடைய ராஜ்யபாரம் அருமையாய் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது உன்னுடைய உத்தமத்தை நீர் விட்டுவிட்டபடியால் இனி வருகிற நாட்கள் உனக்கு நிம்மதியா இருக்காது, பிரச்சனையாயிருக்கும், போராட்டமாயிருக்கும், சத்துருக்கள் எழுப்புவார்கள், யுத்தங்கள் உனக்கு நேரிடும் என்று மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை அவனுக்கு கொண்டு வந்து வைத்து விட்டான். இந்த உத்தமன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் போது அவருடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்பாறுதலை தருகிறார். ஆனால் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற தவறி போது அவருடைய வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் எழும்பும், குழப்பங்கள் எழும்பும், எல்லா விதமான போராட்டங்களும் அவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எழும்பும். உத்தமமாய் பின்பற்ற தவறும் பொழுது அது முதல் அவருடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தங்கள் வரும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கூப்பிடும் போது அப்படித்தான் கூப்பிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேனார். ஆனால் இன்னைக்கு ஏன் சில தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை? ஏன் இளைப்பாறுதல் இல்லை? ஒரே கொந்தளிப்பு, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எடுத்ததெல்லாம் பிரச்சனை, எடுத்ததெல்லாம் தோல்வி, எடுத்ததெல்லாம் போராட்டம், நிம்மதியே இல்லை. ஏன்? வேதம் அதற்கு தெளிவா பதில் சொல்லுகிறது. அவரை உத்தமமாய் ஒருவன் பின்பற்றும் பொழுது அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாய் இளைப்பாறுதல் இருக்கும். ஆனால் உத்தமத்தை விட்டுவிட்டால் இது முதல் யுத்தங்கள் நேரிடும், யுத்தங்கள் நேரிடும், பிரச்சனை வரும், சத்துருக்கள் எழும்புவார்கள், பிசாசு உங்களுக்கு விரோதமாய் எழும்பும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பும், குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டவரை சார்ந்து வாழ தவறுவதுதான் காரணம். ஆண்டவரை சார்ந்து வாழ தவறிட்டா நினைச்சோம் நம்ம சொந்த பலத்தினால சாதிச்சிடலாம், நமக்கு இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க, நமக்கு அது இருக்குது இது இருக்குது, இதை வச்சு காலத்தை ஓட்டி இல்ல நடக்காது, ஒருபோதும் நடக்காது. ஆண்டவரை சார்ந்து கொள்ள தவறிவிட்டால் இந்த உலகத்தில் நீங்க நிம்மதியா வாழவே முடியாது, நான் கேரண்டியா சொல்றேன். ஆண்டவரை சார்ந்து கொள்ள தவறிவிட்டால் நீங்க நிம்மதியா வாழலாம் நினைச்சிடாதீங்க, ஒருபோதும் நிம்மதியா வாழ முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு சமாதானம், நிம்மதி, ஆறுதல், இளைப்பாறுதல் எல்லாமே ஒருத்தர் கையில தான் இருக்குது, ஆண்டவர் கையில மட்டும்தான். வேற யாரும் அதை நமக்கு தர முடியாது. கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விட்டால், கொஞ்சம் அவரை சார்ந்து கொள்வதை தவறி ஏதோ ஒரு மனுஷரை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், கொஞ்சம் ஆண்டவரை சார்கிற நிலைமையிலிருந்து ஏதோ ஒரு காரியம், ஒரு பணம், ஒரு பொருள், ஒரு சொத்து, ஒரு காரியம், ஏதோ ஒன்றை நீங்கள் திரும்பி அதை சார்ந்து கொள்ள தவறி விடுவீர்கள் என்றால் அங்குதான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது, யுத்தங்கள் நேரிடும், யுத்தங்கள் நேரிடும். இது பயங்கரமான எச்சரிக்கை, சரியான ஒரு எச்சரிக்கை. தேவ பிள்ளைகள் அதை பார்க்கணும். இன்னைக்கு இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நம்ம பல நேரத்தில் நமக்கு ஒரு காரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா உடனே நம்மளை நம்ம நம்பியோ நம்ம செஞ்சிடலாம், இது என்ன சாதாரண விஷயம் தானே. ஒரு காரியத்தை நீங்க ஒரு தடவை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா ரைட், இதுதானே, இது இது சாதாரண விஷயம் தானே. ஆண்டவரை சார்ந்து கொள்ள தவறி விடுகிறோம். ஒன்னு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கு எந்த ஒரு விஷயமானாலும் ஆண்டவரை நீங்க சார்ந்து கொள்ள தவறும் பொழுது கண்டிப்பாய் அந்த இடத்துல நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள், சீக்கிரத்தில் தோல்வியை சந்திப்பீர்கள். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன முடியுன்றது ஆண்டவர் காட்டி கொடுத்துருவார். உன் சொந்த பலத்தினால உன்னால எதை சாதிக்க முடியும் ஆண்டவர் அழகாக காட்டி கொடுப்பார். ஒன்னும் நடக்காது, யுத்தங்கள் நேரிடும். சரி, இப்ப இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் இதை விட்டு இன்னும் நிறைய பார்க்க நினைத்தேன், ஆனால் இந்த ஒரு வாழ்க்கையை ஒன்னவருக்கு பேச வேண்டிய விஷயம் இதுல ஒன்னுலயே இருக்குது, வேற கையை வச்சு டச் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் இந்த ஒரே ஆசாவுடைய வாழ்க்கையை வைத்து மாத்திரம் இன்றைக்கு இதை நம்ம தியானிக்க போறோம். ஏன்னா வேதத்துல சில காரியங்களும் இன்னும் இருக்குது, எனக்கு மனசுல ரொம்ப வந்தது, ஆனா நான் அதை குறைத்து இருக்கிறேன். காலே தேவனை உத்தமமாய் பின்பற்றி நான், அதெல்லாம் நிறைய இருக்குது பைபிள்ல, நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் இப்ப டச் பண்ண நமக்கு நேரம் இல்லை. சரி, இப்ப இந்த ஆசாவுடைய வாழ்க்கையை மாத்திரம் கவனிக்க போறோம். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை உத்தமமாய் அவரை பின்பற்றும் பொழுது அவனுக்கு கிடைத்த மேன்மைகள், அவன் அந்த உத்தமத்தை விட்டு விட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சரிவுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எடுத்துக்கொள்வோம், ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 14 அதிகாரத்துக்கு வருவோம். இந்த 14 அதிகாரத்திலே தான் இந்த ஆசாவுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இவன் ராஜ்யபாரத்துக்கு வருகிறான். 14 அதிகாரத்தில் 2 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது.
அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு. அவன் ராஜ்ய பாரத்துக்கு வந்த உடனே கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நல்ல விஷயத்தை கரெக்டா செஞ்சுட்டு வந்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை எல்லாம், மேடைகளை எல்லாத்தையும் உடைச்சு போட்டான். சிலைகளை எல்லாம், விக்கிரக தோப்புகளை எல்லாம் தேசத்திலிருந்து எடுத்து போட்டான். அது மட்டுமல்ல, ரொம்ப நல்ல காரியம், 4 வசனத்துல பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்கு கற்பனைகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் கை கொள்வதற்கு ஜனங்களை தூண்டி விட்டான். வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தான் ஜனங்களுக்கு. அப்ப மேடை, தேசத்திலிருந்த விக்கிரக மேடைகள் எல்லாத்தையும் அவன் தகர்த்து வேண்டாதவைகளை எல்லாம் அகற்றி செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஜனங்களுக்கு போதித்து தன்னுடைய பர்சனல் லைஃப்லையும் அவன் கர்த்தருடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமானதை செய்து சரியாய் வாழ்ந்தான். அதனால அவனுக்கு கிடைச்சது என்ன, அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை. நிம்மதியா இருந்துச்சு, அமைதியாய் அவனுடைய ராஜ்யம் போயிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல, அழகா அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை மேலும் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். அதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். 8 வசனத்துக்கு வருவோம்.
யூதாவிலே
யூதாவிலே
பரிசையும் ஈட்டியும் பிடித்திருக்கிற
பரிசையும் ஈட்டையும் பிடித்திருக்கிற
300,000 பேரும்
300,000 பேரும்
பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நானேற்றுகிற 280,000 பேருமான சேனை
280,000 பேருமான சேனை
ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள்.
இப்படி இருக்கும் பொழுது இவனுடைய ராஜ்ய பாரத்திலே ஆண்டவர் இவனுக்கு ஒரு நல்ல ராணுவத்தை கொடுக்கிறார். இப்ப தேசம் அமைதியா இருந்துச்சு, கத்தரை தேடினாங்க, அருவறுப்புகளை அகற்றினாங்க. ஆண்டவர் அவனுக்கு பராக்கிரமசாலிகளான ஒரு ராணுவத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். மொத்தம் 580,000 பேர் அவனுக்கு ராணுவத்தில் இருந்தாங்க. பார்க்கும்போது யூதாவிலே ஈட்டியை பிடிக்கிற 300,000 பேர், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நானேற்றுகிறதற்கு 280,000 பேர், ஈட்டி எறிகிறதற்கு 300,000 பேர், வில் அம்பு விடுகிறதற்கு 280,000 பேர், மொத்தம் அவனுடைய ராணுவத்தில் 580,000 பேர் அவனுடைய ராணுவத்தில் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே பராக்கிரமசாலிகள், திறமசாலிகள். இப்படிப்பட்ட நல்ல ராணுவத்தோடு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய தேசம் எல்லாம் அருமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்பொழுதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் அவனுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். 9 வாசிப்போம்.
அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு
மரேசா மட்டும் வந்தான். அந்த நேரத்தில் இந்த யூதாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா அவன் யுத்தத்துக்கு வரான். அவனுடைய ராணுவத்தின் எண்ணிக்கை எவ்வளவுனா 10,000 பேர். அதோடு கூட அவனோடு கூட 300 ரதங்கள் கூட அவனிடத்தில் இருந்தது. இவங்கிட்ட ரதம் கிடையாது, இவங்கிட்ட ஈட்டி எறிகிறவங்க இருந்தாங்க, வில்லு விடுறவங்க இருந்தாங்க, அம்பு விடுறவங்க இருந்தாங்க. 580,000 பேர் அவனிடத்திலே, 10,000 பேர் இருந்தாங்க, அதோடு 300 ரதங்கள் இருந்தது. இவனிடத்துல ரதங்கள் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்தில் இருக்கிறது. கவனிக்கணும், இந்த இடத்தில் இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவனை உயர்த்த நினைக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த எத்தியோப்பியனை ஆண்டவர் வர வைக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தியோப்பியன் யாரு? ஆப்பிரிக்கன்ஸ் இல்ல, உசைன் போல்ட் அந்த மாதிரி ஸ்ட்ராங்க நாட்கள். அப்ப ஆப்பிரிக்கன்ஸ் அந்த பிளாக் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பலசாலிகள். சாதாரண ஆட்களை விட இன்னைக்கு உலகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்ல யார் ஜெயிக்கிறார்? பிளாக் பீப்புள், ஆப்பிரிக்கன்ஸ் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே சரீரத்திலே பலன் ஜாஸ்தி. அவங்களோட நம்ம ஆட்கள் எல்லாம் ஏசியன்ஸ் பக்கத்திலே போக முடியாது, யூரோப்பியன்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் போவாங்க, ஆனா ஆப்பிரிக்கன்ஸ் அடிக்கவே முடியாது. அவ்வளவு பலசாலிகள், இயற்கையாகவே பலசாலிகள் இந்த எத்தியோப்பியர்கள். அப்படி இருக்கும் பொழுது 10,000 பேர் அவருடைய ராணுவம், 10,000், 300 ரதம், இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு சூழ்நிலைகள் இங்கே உருவாகிற்று. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆசாவினால் 580,000 பேரை வைத்துக் கொண்டு 10,000 பலசாலிகளான அந்த எத்தியோப்பியர்களை மேற்கொள்ள முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பலத்தின் அடிப்படையில் சாத்தியம் கிடையாது. இவங்க கிட்ட வில்லு ஈட்டி வில் ஈட்டி எறிகிறவர்களும் வில் அம்பு விடுகிறவர்களும் மட்டும்தான் இருந்தாங்க. அவனிடத்தில் இவனிடத்தில் இல்லாத ரதத்தை ஓட்டுகிறவர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப ப்ரொடெக்டடா தான் இருந்தாங்க. அவங்களை சந்திக்கிறது, யுத்தத்தில் அவங்களை மேற்கொள்வது என்பது இந்த ஆசாவுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது பலத்தின் அடிப்படையிலே சாத்தியம் கிடையாது. அப்பொழுது இந்த ஆசா என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு முன்னால் நிற்கும் போது அவன் என்ன செய்தான்? சில நேரத்தில் நமக்கு வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின ஒரு பிரச்சனை நமக்கு முன்னால் இருப்பது போல இருக்கும். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மிஞ்சின ஒரு போராட்டம் நமக்கு முன்னால் வந்து நிற்கிறது போல இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சில சோதனைகள் ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிப்பார். உங்க பலத்துக்கு மிஞ்சின ஒரு சோதனை உங்களுக்கு முன்னால் நிற்கும். நீங்க தாக்கு பிடிக்க முடியாத ஒரு பிரச்சனை போல உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். நீங்க எதிர்பாராத நேரத்தில் உங்களை வீழ்த்தக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அப்படிதான் ஆசாக்கு அது நின்றுச்சு. என்ன செய்யலாம்? 11 வசனத்தில் வாசிக்கிறோம்.
ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு,
கர்த்தாவே
பலமுள்ளவனுக்காகிலும்
பலனற்றவனுக்காகிலும்
உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து
அந்த வார்த்தை கவனிக்கிற உம்மை சார்ந்து
உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே
நீர் எங்கள் தேவன்
மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான்.
இந்த இடத்துல பாருங்க, அவனுடைய ஜபம் ரொம்ப அழகான ஒரு ஜபம். இது சின்ன ஜபம், ஆனா ரொம்ப அற்புதமான ஒரு ஜபம். அது படிக்க படிக்க திரும்பி படிச்சுட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஜபம்.
கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும்
உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அழகான வார்த்தை, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வல்லமையையும் அப்படியே புகழ்ந்து ஜபத்தை ஆரம்பிக்கலாம். அடுத்தது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். சிம்பிள் ஷார்ட் ஸ்டேட்மெண்ட், இல்ல சின்ன சின்ன வார்த்தைகள், ஆனா ரொம்ப அழகான ஜபம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து, இதுதான் உத்தமம், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்தோம். கர்த்தாவே, இது ரொம்ப அற்புதமாக முடிக்கிறான் பாருங்க, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இந்த வார்த்தையுடைய டெப்த் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல, நான் விளக்கம் சொல்றேன். நீர் எங்கள் தேவன், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இந்த சார்ந்து கொள்ளுதலுடைய பீக் வார்த்தை இதுதான். நீர் எங்கள் தேவன், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், தன்னையும் ஆண்டவரையும் இணைச்சுக்கிட்டான். மனுஷன், இந்த மனுஷன் யாரு? எத்தியோப்பிய ராணுவம். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும், எங்களை இல்ல, மனுஷன் இந்த எத்தியோப்பியன் யூதாவாகி எங்களை மேற்கொள்ள விடாதையும் ஜபிக்கல. நியாயமா ஜெபிச்சது அப்படிதான் ஜெபிச்சிருக்கணும். ஆண்டவரே, இந்த எத்தியோப்பியா எங்களுக்கு விரோதமா வந்திருக்கிறதா, எங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே நம்ம ஜெபிச்சிருக்கணும். ஆனா அவனுடைய ஜெபம் பாருங்க எப்படி இருக்குது. கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். நாங்களும் நீரும் ஒண்ணுதான், எங்களை மேற்கொண்டா அது உம்மை மேற்கொண்டா மாதிரி. அதனால நம்ம எங்களை நாம் தன்னை காட்டிக்கவே இல்லை, உம்மை மேற்கொள்ள விடாதையும். எந்த அளவுக்கு அவன் தன்னை கர்த்தரோடு இணைத்துக் கொண்டிருப்பானால், எந்த அளவுக்கு அவன் தன்னை கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தோடு இருப்பானால், எந்த அளவுக்கு அவன் கர்த்தரையே தன்னுடைய முழு நம்பிக்கையாய் வைத்திருப்பானால், அந்த இடத்துல தன்னையும் கர்த்தரையும் அப்படியே இணைத்துக் கொண்டான். தன்னையும் கர்த்தர் அவன் பிரிச்சு பார்க்கல. எத்தியோப்பியர்களாகி இந்த மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே, தன்னை கர்த்தரோடு முற்றிலும் இணைத்துக் கொண்டான், அவரை சார்ந்து கொண்டார். செஞ்சது ஒரு சின்ன ஜபம். அந்த ஜபத்தில் தான் எவ்வளவு ஆண்டவரை சார்ந்திருக்கிறான் என்பதை அழகாய் காண்பித்து விட்டான். அந்த சின்ன ஜபத்துக்கு உடனே பதில் வருது. 12வது வசனத்தில் தொடர்ந்து படிப்போம்.
அப்பொழுது கர்த்தர்
அந்த எத்தியோப்பியரை
ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் தேவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள்.
எத்தியோப்பியர்
திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக.
பாருங்க, ஆசாவுக்கு முன்னால கிடையாது,
கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக
நொறுங்கி போனார்கள்.
நொறுங்கி போனார்கள்.
அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள்.
கர்த்தரால்
அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று.
கர்த்தர் டைரக்டிஃபை பண்றார். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று.
அந்த பட்டணங்களை எல்லாம்
கொள்ளையிட்டார்கள்.
அவைகளில் கொள்ளை மிகுதியாய்
கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது.
மிருக ஜீவன்கள் இருந்த
கொட்டாரங்களையும்
அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும்
ஒட்டகங்களையும்
சாய்த்துக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
ஆண்டவருடைய செய்கையை நம்ம பார்க்கணும். அவருடைய நடத்துதல். ஒருவன் உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறான் என்றால் அவனை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இந்த சம்பவங்களை நம்ம சரியா நம்ம பார்க்க தெரியணும். நீங்க ஒருவேளை சிலர் கொஞ்சம் வேதத்தை சரியாய் கவனிக்காதவங்க இந்த வசனத்தை சாதாரணமா நீங்க படிச்சதே உங்களுக்கு யோசிப்பீங்க, ஆசா அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான் என்று ஆரம்பத்திலிருந்தே வேதத்தில் அப்படிதான் ஆரம்பிக்குது. அப்படி அவன் உத்தமமாய் பின்பற்றும் போது எதுக்காக இந்த சேரான்ற ஒரு 10 லட்சம் பேரோடு இந்த எத்தியோப்பியன் வரணும்? உத்தமமாய் பின்பற்றும் போது எதுக்கு ஒரு யுத்தம் இவனுக்கு வந்துச்சு? இந்த யுத்தம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? இந்த ஆசாவை பெரிய பணக்காரனா மாத்துறதுக்கு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஆசா ஏற்கனவே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி கொண்டிருக்கிறான். தன் வாழ்க்கையை பின்பற்றுகிறான். ஜனங்களை பின்பற்ற வைக்கிறான். தேசத்தில் இருக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், அசுத்தமான காரியங்கள், விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டான். இப்படி அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது தேசத்தில் கர்த்தர் அமைதலை கொடுத்தார். சமாதானமாய் தேசம் போயிட்டு இருந்துச்சு. அதோடு கூட கர்த்தர் நிறுத்தாமல் இவனை பெரிய பணக்காரனாய் மாத்தணும் நினைச்சாரு. அவனை உயர்த்த நினைக்கிறார். அந்த உயர்த்த நினைக்கிறதுக்கு தான் பெரிய ஏகப்பட்ட ஐஸ்வர்யத்தோடு அந்த எத்தியோப்பியனை கர்த்தர் வந்து இவங்கிட்ட வள வைக்கிறார். புரியுதுங்களா? இது யுத்தம் கிடையாது. இவனுக்கு ஆஸ்தி அவன் கொண்டு வந்து இவன் காலில் கொட்டிட்டு போறதுக்காக நடந்த விஷயம் இது. எக்கச்சக்கமான ஐஸ்வர்யத்தோடு வரான். பாருங்க அவனுடைய காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 14 வசனத்தில் கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவர்களின் கொள்ளை மிகுதியாயகப்பட்டது. எக்கச்சக்கமான கொள்ளை சொத்து கிடைச்சது. அது மட்டுமல்ல, மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்துக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். எக்கச்சக்கமான ஆடு ஒட்டகெல்லாம் கிடைச்சது. இதை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த எத்தியோப்பியனை வர வச்சார். சண்டையை கர்த்தர் ஆரம்பிக்கல. இவ்வளவு சாஸ்தி இவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சார். அதுக்குதான் இந்த எத்தியோப்பியன் வந்தான். வந்து விழுந்துட்டு போகணும்னு அவனுக்கு இருக்கு. அப்ப உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். எவ்வளவு நேர்த்தியாக நடக்குது பாத்தீங்களா? தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களில் பட்டவன் தான் இந்த ஆசா. அப்படி தேடுகிற ஆண்டவருடைய கண்களில் பட்டவன் தான் இந்த ஆசா. அவனை கர்த்தர் பார்த்தார். உத்தமன், உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறான். அவனை கர்த்தர் உயர்த்தினார். இப்படிப்பட்ட காரியங்கள் இவனுக்கு போயிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட காரியங்கள் நடக்குது. இனி கர்த்தர் அவனை அப்படியே கிராஜுவலா உயர்த்திட்டே போக நினைக்கிறார். அடுத்து 15 அதிகாரத்துக்கு வருவோம். முதல் வசனத்துல வாசிங்க.
அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி
ஆசாவே,
யூதா பென்யமின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால்
உங்களுக்கு
வெளிப்படுவார்.
அவரை
விட்டீர்கள்
அவர் உங்களை விட்டு விடுவார். இப்பொழுது கர்த்தர் ஆசாவுக்கு அவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய ஆவியானவர்
ஓதேத்தின் குமாரனாகிய அசரியா என்கிற ஒரு மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவியானவன் இறங்கி இப்பொழுது இவ்வளவு வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களை பெற்ற உடனே அவனுக்கு கர்த்தர் தேவன் நடத்துதலை கொடுக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே வெற்றியின் மேல் வெற்றி வரும் பொழுது, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும் பொழுது, அவன் தடுமாறி போகிறது இயற்கை. அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையில் அவன் தடுமாறி போறது இயற்கை. அதனாலதான் அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல வார்னிங் கொடுக்கிறார். ஆவியானவர் இறங்கி ஒரு மனுஷன் மேல் இறங்கி இந்த ஆசாவுக்கு ஒரு நல்ல ஆலோசனையோடு கூடிய ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். இது ஒரு நல்ல ஆலோசனை. இதுக்காக கொடுத்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்த வெற்றிகளையும் அந்த மேன்மைகளையும் அவன் தங்க வச்சுக்கணும். அதுக்காக ஆண்டவர் நல்ல ஆலோசனை அவனுக்கு கொடுக்கிறார். அதை அவன் ஃபாலோ பண்ணான். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் பாத்தீங்கன்னா, ஆசா அரசாண்ட 35 வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. அடுத்த 35 வருஷம் நிம்மதியே போச்சு. பாருங்க எவ்வளவு பெரிய லாங் பீரியட் பாருங்க. இந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான். அடுத்த 35 வருஷம் நல்லா போச்சு, அமைதி, தேசம் எங்கும் அமைதி. இந்த கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை ஃபாலோ பண்ண 35 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். அதுல அப்படியே கிளீனா போயிட்டு இருக்குது. தேசத்துல யுத்தம் இல்ல, எல்லா நிம்மதி ஆசீர்வாதம் அழகா போயிட்டே இருக்குது. 35 வருஷம் வந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு அடுத்த லிப்ட் கொடுக்க நினைக்கிறார். எப்பவுமே ஆண்டவர் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் உத்தமமாய் பின்பற்றும் பொழுது அவன் ஆசீர்வதிப்பார், அவன் ஒரு லெவலுக்கு அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். அடுத்து என்ன செய்வார், கட்ட வந்தோடனே நெக்ஸ்ட் தூக்க பார்ப்பார், அடுத்த லெவலுக்கு தூக்க பார்ப்பார். அதுல கொஞ்ச நாள் கொண்டு போயிட்டே இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ஸ்டெடியா போயிட்டு இருக்கும் போது பாத்துட்டே இருப்பார். எப்படி நிலைச்சிருக்கிறான்னு பாப்பாரு. அதுல அவன் கரெக்டா தொடர்ந்து போயிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படி தூக்குவார். அப்படியே தூக்கிட்டு தான் போயிட்டே இருப்பார். அவனுடைய பாதை ஏறுமுகமாகத்தான் இருக்கும். நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் உதிக்கிற சூரிய பிரகாசம் போல ஏறிட்டு தான் இருக்கும். அவனை இப்ப பாத்தீங்கன்னா, 35 வருஷத்திற்கு இந்த எத்தியோப்பியருடைய ஆசிரியர்களை எல்லாம் கொடுத்து அவன் நல்லா உயர்த்தி நல்லா கொண்டு போயிட்டான். 35 வருஷம் நல்லா போயிட்டு இருக்குது. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, சரி இவனை இதே லெவல் வைக்க கூடாது, இவனை நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கணும், அதுக்கு மேல தூக்கணும். பாருங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டவர் பிளான் பண்ணி அடுத்த ஒரு காரியத்தான கர்த்தர் நடத்துறாரு. 16 அதிகாரம் முதல் வசனத்தை வாசி.
ஆசா
அரசாண்ட 36 வருஷத்திலே
இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்குவரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான்.
இப்ப பாத்தீங்கன்னா, 36 வருஷம் திடீர்னு அடுத்த காரியம் நடக்குது. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். இப்பொழுது இந்த இடத்துல யுத்தத்துக்கு வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜா. முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு சவுல் இருந்தான். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அவன் அரசாட்சி செய்தான். அதன் பிறகு சாலமோன், தாவீதும் அந்த 12 கோத்திரங்களையும் அவன் அரசாட்சி செய்தான். அதன் பிறகு சாலமோன், அவனும் அந்த 12 கோத்திரங்களையும் அரசாட்சி செய்தான். சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேலை கர்த்தர் ரெண்டாய் பிளக்கும்படி செய்தான். ஏன்னா அவன் உத்தமமாய், சாலமோனுடைய சந்ததி உத்தமமா இருக்கல. சாலமோனை குறித்து நான் சமீபத்தில் கூட ஈவினிங் சர்வீஸ்ல எடுத்தேன். அவன் கர்த்தரை விட்டு முற்றிலுமாய் விலகி போனான். விக்கிரகங்களை வணங்கி அந்நிய தேவர்களை பின்பற்றி போனதுனாலே அதன் பிறகு அந்த ஆசீர்வாதம் அவன் சந்ததிக்கு போக முடியல. கர்த்தர் ராஜ்யபாரத்தை பிரிக்க வச்சார். பிரிக்க வச்சு இந்த சாலமோனுடைய சந்ததிக்கு 2 கோத்திரம் தான். மீதி 10 கோத்திரம் அதை கர்த்தர் அவனுடைய ஊழிக்காரனுடைய மகனுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். புரிஞ்சிருச்சு. தாவீதுக்கு சொன்னார், ராஜ்யபாரம் என்றைக்கும் சந்ததியோடு இருக்கும் கர்த்தர் சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக சாலமோனை கர்த்தர் விட்டு வச்சார். அவனுடைய சந்ததிக்கு 2 கோத்திரம் கொடுத்தார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை, தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம் ஆண்டவர் சாலமோனுடைய சந்ததிக்கு 2 கோத்திரத்தை போனா போதுன்னு கொடுத்தார். ஆனால் மற்றபடி அவனுக்கு தகுதியே கிடையாது. இப்படி வந்த உடனே அந்த 2 கோத்திரத்துக்கு பேர் தான் யூதா, மற்ற 10 கோத்திரத்துக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள். இதை நீங்க குழம்பிடக்கூடாது. இதென்ன இஸ்ரவேல், இவனும் இஸ்ரவேல் தானே, இன்னும் எங்க இன்னொரு இஸ்ரவேல் எங்கிருந்து வந்தான் அப்படிங்க குழம்பிடக்கூடாது. இவர்கள் யூதா என்பது அந்த 2 கோத்திரம். இதுதான் இந்த ஆசாவின் கையில் இருக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பாஷா, இவன் யாருன்னா அந்த 10 கோத்திரத்தை அரசாட்சி செய்கிறவன். ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி தான்.
மொத்தத்தில் ஆபிரகாமி மொத்தமே ஆபிரகாமி சந்ததி தான். அதுல 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்ற போர்வையில் இருக்கிறது, இந்த 2 கோத்திரங்கள் யூதா என்ற போர்வையில் இருக்கிறது, இந்த பேர்ல இருக்கிறது. இதை இப்ப இந்த சூழ்நிலையில பார்க்கும்பொழுது 10 கோத்திரத்தை உடையவனாகிய இந்த பாஷா இந்த ஆசாவுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தான். இப்பதான் கிளைமேக்ஸ் இருக்குது. இப்ப இந்த யுத்தத்திற்கு அவன் அணிவகுத்து வந்த உடனே இந்த ஆசா என்ன செஞ்சிருக்கணும்? இதற்கு முன்பாக 10 லட்சம் பேரோடு யுத்தத்திற்கு வந்த அந்த எத்தியோப்பியனை ஒரு சின்ன ஜபத்தினால க்ளோஸ் பண்ணிட்டான். ஒரே ஒரு ஜபத்தில் வச்சு அவனை ஒண்ணுமில்லாமாக்கிட்டான். ஆனா இப்பொழுது இந்த பாஷா இவன் ஒரு இஸ்ரவேலன், 10 கோத்திரத்துக்குடியவன். இவன் வந்து யுத்தத்துக்கு வரும்பொழுது இவனுடைய அப்ரோச் மாறிடுச்சு. 35 வருஷம் உத்தமமாய் பின்பற்றினவன் இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? 2 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்தில்
தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி
எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு
என்னை விட்டு
விலகி போகும்படிக்கு நீர் வந்து
அவனோடு செய்த உடன்படிக்கையை
தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான்
இங்கதான் நடக்குது பிரச்சனை. 35 வருடங்கள் அருமையாய் கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை சார்ந்து வெற்றியின் மேல் வெற்றிகளையும் ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொண்டு வந்த ஆசா இப்பொழுது தடம் மாறி போய்விட்டான். 10 கோத்திரங்களோடு இருக்கிற அந்த இஸ்ரவேலின் ராஜா பாஷா யுத்தத்துக்கு வந்த உடனே இந்த ஆசா செய்த காரியம் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷத்தில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் எனும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பினான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய பொருள் பொக்கிஷம், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறதெல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டது, எல்லாமே பாத்திரம் முதற்கொண்டு எல்லாமே கோல்டு தான். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் பொருட்களை எடுத்தான். அரண்மனையில் அவன் தனக்கென்று வைத்திருந்த தன்னுடைய சொந்த ஆஸ்தி ஆகிய வெள்ளியும் பொன்னையும் எடுத்தான். இதை எடுத்து தன்னுடைய ஆட்களிடத்திலே கொடுத்து சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தின் இடத்திலே கொடுத்து அனுப்பினான். எதுக்கு கொடுத்து அனுப்பினானா? கொடுத்து அனுப்பிட்டு ஒரு செய்தியோடு கொடுத்து அனுப்பினான், இது போல இஸ்ரவேலின் ராஜா எனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறான், ஆகையால் இந்த நேரத்திலே இந்த பொக்கிஷங்களை எல்லாம் வாங்கிக் கொள்ளும், வாங்கி கொண்டு நீர் சீரியாவின் ராஜாவாகிய நீர் இஸ்ரவேல் ராஜாவோடு உமக்கு இருக்கிற உடன்படிக்கையை முடித்து போடும் என்று சொல்லி ஆள் அனுப்பி வச்சான். சீரியாவின் ராஜாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் எப்பவுமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அவன் ஒரு புறஜாதியா, அவனுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எப்படி தேவ பிள்ளைகளுக்கும் புறஜாதியானுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? இது யோசிக்கணும். சிரிய ராணுவத்து சிரிய ராஜாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே இருந்துச்சு, ஆனா யூதாவுக்கு ஆசாவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஏன்? இவன் தேவ பிள்ளை, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு உங்களுக்கு வசனங்கள் ஆதாரம் காட்டுறேன். 15 அதிகாரத்துக்கு வாங்க, 3 வசனத்தில் வாசிங்க, அப்ப தெரியும்.
இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை,
வேதமும் இல்லை,
தங்கள் நெருக்கத்திலே
இஸ்ரவேலின்
தேவனாய கர்த்தரிடத்துக்கு திரும்பி
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி
அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை.
தேசங்களின் குடிகள்
எல்லாருக்குள்ளும்
மகா அமளி உண்டாயிருந்தது.
ஜாதியை ஜாதியையும் பட்டணத்தை பட்டணமும் நொறுங்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல்,
இது வந்து ஆசாவுக்கு அந்த தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல்
திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார்.
ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் தெரியுமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஓதேமின் குமாரனை அசரியா என்கிற ஒரு மனுஷனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இந்த ஆசாவுக்கு தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புறார். என்ன சொன்னாரு? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு விட்டு விடுவார். இதோடு நிறுத்தியிருக்கலாம். ஆனா அந்த தேவ மனுஷன் மூலம் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ராஜாவை குறித்தும் அந்த தேசத்தை குறித்தும் ஒரு வெளிப்பாட்டை இவங்களுக்கு கொடுக்கிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதல்லயே சொல்றாரு, இஸ்ரவேல் எப்படி இருக்கு பாருங்க. அநேக நாளாய் மெய்யான தேவன், அதாவது கர்த்தர் இல்ல, உபதேசம் பண்ணுகிறதற்கு ஆசாரியன் இல்ல, ஊழியக்காரன் இல்ல, உபதேசம் பண்ணுகிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு ஆசாரியன் இல்ல, பைபிளே இல்ல, என்ன இல்ல, தேவன் இல்ல, அவருடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்கு ஊழியக்காரன் இல்ல, மூணாவது வேதமே இல்ல. உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் இல்லைன்னு கொஞ்சம் பாருங்க. தேவன் இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரோட ஐக்கியம் இல்லை, அவருடைய வார்த்தை இல்லை, மூணாவது பைபிளே இல்லை. எத்தனை பேர் கிட்டீங்க பைபிளே இல்லை? ஒரு சிலர், நிறைய பேருக்கு பைபிளே இல்லை எனக்கு தெரியும். இங்க இப்போ அட் பிரசன்ட் சொல்றேன், ஒரு சிலர்ட்ட பைபிளே இல்லை, கையை வீசிட்டு வர்றது தெரிய பைபிளே இல்லை. தேவன் இல்லை, ஆசாரியன் இல்லை, வேதம் இல்லை, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் வேதம் இல்லை, தங்கள் நெருக்கத்திலே பிரச்சனை வந்தா மட்டும் கர்த்தரை தேடுவாங்க. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். சரி, போன போது இந்த நேரத்தில் கஷ்டத்தில் மட்டும் என்ன கூப்பிடுறானே, நிறைய பேர் அப்படிதான் பிரச்சனை வந்தவன ஆண்டவரே ஆண்டவரே ஓடி வருவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கட்டு நிற்பாங்க. அப்ப அப்படி வந்து நிற்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு போனா போது அப்படியே வெளிப்பட்டார். அக்காலத்தில் வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. கர்த்தர் இல்லை, ஊழியக்காரன் இல்லை, பைபிள் இல்லை, அதனால என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அப்படின்ற சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்கும் அமளிதான் இருந்துச்சு. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணம் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்கப்படுகிறார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இதை ஏற்கனவே ஆசாவுக்கு ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் மூலமாக வெளிப்படுத்திட்டார். அவன் லெவல் இதுதான், அவன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இதுதான். இப்ப எதிராளியுடைய பலவீனம் இவனுக்கு தெரியும், இஸ்ரவேலனுடைய பலவீனம் என்ன என்றது ஆசாவுக்கு தெரியும். அவன் ஆண்டவர் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறான் இவனுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்ப இருக்கும்பொழுது இந்த ஆசா எப்படி இருக்கணும், இந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்றதுக்கு போல்டா ஃபேஸ் பண்ணிருக்கணும். எத்தியோப்பியன் அவன் கர்த்தரை அறியாதவன், அதனால அவன் வந்து அதே மாதிரி ஈஸியா கர்த்தரை சார்ந்து பேச பண்ணிட்டான். இஸ்ரவேல் வந்த உடனே இவன் என்ன செஞ்சுட்டான், யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இவனுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே இவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டாரு. இவன் ஸ்பிரிச்சுவலா இல்லைன்னு சொல்லிட்டாரு, கர்த்தரை தேடல, ஆசாரியனே கிடையாது, பைபிள் இல்ல, நிம்மதி இல்ல, குழப்பம், கர்த்தர் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை சொல்லி இருந்தும் இப்படிப்பட்டவன் அவனுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வரும் பொழுது இந்த ஆசா செய்தது என்ன, தேவாலயத்தின் பொக்கிஷங்களிலும் தன்னுடைய ஆஸ்திகளையும் எடுத்து இந்த பெனாதாத்துக்கு, சிரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்திற்கு லஞ்சம் கொடுத்தான். நம்ம லாங்குவேஜில் சொல்றேன், லஞ்சம் கொடுத்தான். அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்கிறான்,
இதெல்லாம் வைத்துக் கொள்ளும், அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் அப்படின்னு லஞ்சம் கொடுத்தான். ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஜீவிக்க வேண்டியவன் தன்னுடைய வெள்ளி உடைமைகளினாலும் பொன்னுடைமைகளில் லஞ்சம் கொடுத்து தன் காரியத்தை சாதிக்க நினைக்கிறான். நான் சொல்றேன், லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்க நினைப்பது ஆண்டவரை சார்ந்து கொள்ளாத ஒரு செயல். நீங்க சொல்லலாம், ஒருவேளை நீங்க லஞ்சம் கொடுக்கலாம் உலகத்தில் ஒண்ணுமே நடக்காதே சொல்லலாம். ஆனால் லஞ்சம் கொடுப்பது ஆண்டவரை சார்ந்து கொள்ளாத ஒரு செயல் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒண்ணும் செய்யல, லஞ்சம் கொடுத்தார். பணத்தை கொடுத்து தன்னுடைய பொருட்களை பொண்ணு உடைமை வெள்ளி உடைமைகளை கொடுத்து நீ அவனோடு செய்த உடன்படிக்கையை முறித்து போடும்னு கேட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? படிங்க, அப்ப தெரியும். 4வது வசனத்தில்
பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து,
ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து
தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஆபேல் மாயியுமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டகசாலைகளையும் முறியடித்தார்கள்.
ஆமா, லஞ்சம் எப்படி பேசுது பாருங்க. கேட்டது என்னன்னா, அவனோட இருக்க உடன்படிக்கையை முடிச்சு போட்டுதான் கேட்டான். ஆனா அவன் என்ன பண்ணான், ராணுவத்தையும் அனுப்பி அவன் அடிச்சிட்டான். லஞ்சம் எப்படி பேசுது பாருங்க. இவ கேட்டதுக்கு மேல அங்க வேலை செஞ்சிருச்சு லஞ்சம். அது அன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு லஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். இவன் கேட்டது அவனோடு இருக்கிற உடன்படிக்கையை முடிச்சு போடுதான் கேட்டான். ஆனா அவன் ராணுவத்தையும் அனுப்பி இஸ்ரவேல் ராஜாவோட மோதி அடிச்சிட்டான். பணம் அவ்வளவு பேசுது, வெள்ளி உடைமை பொன்னுடைமை அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. இது நடந்த உடனே இஸ்ரவேல் ராஜா தடுமாறிட்டான். 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான்.
இஸ்ரவேல் ராஜா பின்வாங்கிட்டான். ஏனா சீரிய ராணுவம் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்குது. சிரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இந்த ஆசாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறத பார்த்த உடனே இவன் பயந்துட்டான். இஸ்ரவேல் ராஜா பயந்துட்டான். பயந்து அவனுக்கு விரோதமாய் முற்றுகை போடுகிறதை விட்டுட்டு ஒழிஞ்சிட்டான். லஞ்சத்தின் மூலமாக காரியம் சாதிக்கப்பட்டு விட்டது. காரியம் நடந்துருச்சு, காரியம் நடந்துருச்சு, அவன் நினைச்ச காரியம் நடந்துருச்சு. இந்த இஸ்ரவேல் ராஜாவை பின்னால ரிவர்ஸ் அடிக்க வைக்கணும். அதுக்குதான் அவன் நினைச்சது. அவன் பிளான் பண்ணான், லஞ்சம் கொடுத்தான். அவன் நினைச்சது நடந்துருச்சு. ஆனால் நினைச்சது நடந்தாலும் இவன் நினைச்சது நடந்தது, ஆண்டவர் நினைச்சது நடந்ததான்றதுதான் கேள்விக்குரிய விஷயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில லஞ்சத்தின் மூலமாக, நம்முடைய திறமையின் மூலமாக, சாதுரியத்தின் மூலமாக, நம்முடைய பிரயாசத்தின் மூலமாக, நம்முடைய எத்தனையோ ஒரு முயற்சியின் மூலமாக, நம்முடைய காரியங்களை வச்சு நம்ம நினைச்சதை சாதித்து விடலாம். ஆனால் ஆண்டவர் நினைச்சது நடக்குமான்றதுதான் பெரிய காரியம். நம்ம நினைக்கிறது வேற, ஆண்டவர் நினைக்கிறது வேற. இவன் தான் நினைச்சது நடந்துருச்சு. இன்னைக்கு நம்ம நினைச்சது நடந்தா நம்ம சாதிச்சுட்டு நினைக்கிறோம். இல்ல, நம்ம நினைச்சது நடப்பது என்பது சாதிக்கிற விஷயமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைச்சது நடக்குது என்றால் நீங்க சாதிச்சுட்டு நினைக்காதீங்க, அது தவறு. ஆண்டவர் நினைச்சது நடக்கிறதா சாதனை. ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாரோ அது நடப்பதுதான் சாதனையே தவிர, நான் நினைப்பது எனக்கு நடப்பது என்பது சாதனை கிடையாது. இப்ப இவன் நினைச்சு நடந்துச்சா? இப்ப ஆண்டவர் என்ன நினைச்சான்றது இப்ப உங்களுக்கு நான் சொல்ல, அப்ப கவனிங்க, தொடர்ந்து படி.
அப்பொழுது ராஜாவாகிய ஆசா,
7வது வசனத்துல வாசிக்கலாம்,
அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால்,
உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால்,
சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும்
மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா?
நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில்
நீர் கர்த்தரை சார்ந்து
கொண்ட போதோவெனில்
அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே.
அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. இப்ப கவனிங்க, இவன் நினைச்சது நடந்து, ஆண்டவர் என்ன நினைச்சது, அவர் என்ன நினைச்சார்னு இப்ப சொல்ற பாருங்க. ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி வந்து சொல்றான், யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அவன் ஏன் எங்கிட்ட தப்புறான்? சீரிய ராணுவத்தின் ராஜாவின் ராணுவம் உன் கைக்கு தப்பி போச்சு. அவன் என்ன இவனுக்கு விரோதி? அவன் ஏன் எங்கிட்ட தப்புனான்? அவனுக்கு விரோதியே கிடையாது. ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? சீரியாவையும் சேர்த்து கொடுக்க நினைச்சாரு. எத்தியோப்பியா கொடுத்தாரு, அடுத்தது சிரியா ராணுவத்தையும் அதுல இருக்கிற எல்லாத்தையும் அங்கிருந்து ஒரு ஆஸ்தியை பிடுங்கி கொடுக்க நினைச்சாரு. ஆனா நீ அவங்கிட்ட போய் விழுந்துட்ட பத்தியா? விழுந்த உடனே ஆண்டவர் நினைச்சது நடக்கல. என்னமோ நீ இஸ்ரேல் ராஜா கிட்ட தப்பிச்சிட்ட, ஆனா ஆண்டவர் கொடுக்க நினைச்ச பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டப்பா நீ. ஆண்டவர் கொடுக்க நினைச்ச பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்ட. உன் சாமர்த்தியத்தினால், உன் திறமையினால், உன் ஞானத்தினால், உன் லஞ்சத்தினாலே நீ நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்ட. ஆனால் ஆண்டவர் உனக்கு பெரிய ஒரு காரியத்தை வச்சிருந்தார், அதை நீ மிஸ் பண்ணிட்டப்பா. நீ மிஸ் பண்ணிட்ட, மிஸ் பண்ணிட்ட. ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிளான் பண்றாரு பாருங்க. இவனுடைய உத்தமத்தை பார்த்தாரு, எடுத்த உடனே கர்த்தர் அமைதியை கொடுத்தார், அமெரிக்கான வாழ்க்கையை கொடுத்தாரு. அடுத்தது எத்தியோப்பியருடைய பெரிய ஆஸ்திகளை கர்த்தர் கொடுத்தாரு. 35 வருஷம் ஆஸ்தியோடு ஆசீர்வாதமா வாழ வச்சாரு. 35வது வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு சீரியாவின் ராணுவத்தின் ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுக்க நினைச்சாரு. ஆனா இவன் அந்த இடத்துல கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய லஞ்சத்தையும் அவன் சார்ந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். ஆண்டவருடைய பிளான் எப்படி இருக்குது, அது ஒரு மனுஷன் எப்படி மிஸ் பண்றான் பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாத திட்டம் எப்படி இருக்குது, ஆனால் ஒரு மனுஷன் அவரை சார்ந்து கொள்ள தவறும் பொழுது அதை எவ்வளவு சுலபமாய் கை நழுவி போக விட்டு விடுகிறான். மனுஷரை சாரும் பொழுது, பணத்தை சாரும் பொழுது, லஞ்சத்தை சாரும் பொழுது, தன் புயபலத்தை சாரும் பொழுது ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டத்தை மனுஷன் இழந்து போகிறான். தேவ பிள்ளைகள் இழந்து போறான். இதுதான் காரியம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒன்னு, என்னை உத்தமமா நீ பின்பற்று, என்னை உத்தமமா நீ பின்பற்று. நீ ஆரம்பத்தில் உத்தமமா இருந்த, இன்னைக்கு உன்னுடைய உத்தமம் என்ன? அதுதான் கேட்கிறாரு. ஆசாவே, நீ ஆரம்பத்தில் எவ்வளவு உத்தமமா பின்பற்றின, நீ என்னை உத்தமமா பின்பற்றும் பொழுது உனக்கு எத்தனை காரியத்தை உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு உன் உத்தமம் என்னாச்சு? ஆண்டவரை சார்ந்து கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கையில், குடும்பத்தில், எல்லாவற்றிலையும் யுத்தங்கள் வரும். ஆண்டவருடைய ஆசீர்வாத திட்டங்கள் கை நழுவி போகும். நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளும் நஷ்டங்களும் குழப்பங்களும் தான் மிஞ்சி நிற்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உத்தமம் ரொம்ப அவசியம். இந்த உத்தமம் தான் நம்ம இந்த உலகத்திலேயே நம்மை தெய்வ திட்டத்துக்குள்ள நடத்தும். இந்த உத்தமம் தான் நம்மளை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இயேசு கிறிஸ்து தாளந்துகளை கொடுத்து ஓமை சொல்லும் பொழுது மற்ற 25ஆம் அதிகாரத்தில் 21-23 வசனங்களை சொல்லுகிறார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். பாருங்க, பிளஸ்ஸிங் இன்க்ரீஸ் ஆகுது. அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அதுதான் உங்களை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவரை உத்தமமாய், அவரை சார்ந்தவரை பின்பற்றுவீர்கள் என்றால் இந்த உலகத்தில் அவருடைய திட்டங்கள், அவருடைய ஆசீர்வாத திட்டங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்ல நடக்கும். எல்லாத்துக்கும் மேல அதுதான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இல்லாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உலக தேவ ஆசீர்வாத திட்டத்தை நாம் இழந்து போயிடுவோம், நித்தியத்தையும் சேர்த்து இழந்து போயிடுவோம். தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு பேர் தான் உத்தமம். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஆண்டவரை முற்றிலும் 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 எல்லாவற்றிலேயும் அவர் சார்ந்து வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். யோபுவை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் இன்னமும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். அவன் இன்னமும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். அவன் மனைவி கேட்கிறான், நீ இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? அவன் சொன்னான், என் ஆவி பிரியும் மட்டும் நான் என் உத்தமத்தை விட்டுவிடேன், என் உடம்புல இருந்து ஆவி பிரியிற வரைக்கும், நான் சாகர வரைக்கும் என் உத்தமத்தை நான் விட மாட்டேங்கிறேன், என் உத்தமத்தை நான் விட்டு விடேன். அதுதான் அவருடைய கமிட்மெண்ட், என் உத்தமத்தை நான் விட்டு விடேன். ஆசா ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு நல்ல யூதாவின் ராஜா. அவனுடைய ஆரம்பம், அருமையான ஆரம்பம், கர்த்தரை நன்மையும் செம்மையுமான வழிகளில் ஆண்டவரை தேடினான். தேசத்தில் இருந்த விக்கிரகங்களை எல்லாம், விக்கிரக தோப்புகளை எல்லாம் அழித்து போட்டான், மேடைகளை தகர்த்து போட்டான், தேசத்தில் இருக்கிற அத்தனை விக்கிரகங்களையும் முற்றிலும் ஒழித்து போட்டான். நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்கள் நடப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆண்டவர் அவனுக்கு அமெரிக்கையான ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை கொடுத்தார். அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையோடு கர்த்தர் அவனை நிறுத்திக் கொள்ளாமல் அவனை ஆசீர்வதிக்க நினைச்சார். ஏன்னா அவன் உத்தமமாய் பின்பற்றுகிறவன், அவனை உயர்த்த நினைச்சார். அதனால எத்தியோப்பியனை அவனுக்கு முன்னால் அனுப்பினார். அவன் மூலமாய் ஏராளமான ஆஸ்திகள் உத்தமமாய் பின்பற்றின ஆசாவுக்கு கிடைச்சது. கர்த்தரால் உண்டான பயங்கரத்தினால் எத்தியோப்பியன் ஓடி போனான். ஏராளமான மிகுதியான ஆஸ்தி அவனுக்கு கிடைச்சது. ஆண்டவர் அப்படியே 35 வருஷம் அவனை நடத்தினார். அந்த ஆஸ்தியோடு நிம்மதியாய் இளைப்பாறுதலோடு 35 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கை போச்சு. 35 ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவர் பார்த்தார், இவன் நல்ல உத்தமனா இருக்கிறான், இவனை அடுத்த லெவலுக்கு அவனை உயர்த்தணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு அவனை தூக்கணும்னு நினைச்சார். அதற்காகவே ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவை அனுப்பினார். அவனோடு சேர்த்து சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தையும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைச்சாரு. 2 ராஜாக்களை கொடுக்கணும்னு நினைச்சாரு. முதல்ல எத்தியோப்பியா என்கிற ஒரு ராஜாவுடைய ஆஸ்தியை கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது 2 ராஜாக்களுடைய ஆஸ்திகளை அள்ளி கொடுக்கணும்னு அவனுக்கு நினைச்சார். நினைச்சது ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக இஸ்ரேவேலின் ராஜாவை அனுப்பினார். ஆனால் அவனை அனுப்பும் பொழுதே கர்த்தர் அந்த இஸ்ரேவேலின் ராஜாவின் பலவீனத்தை குறித்து ஏற்கனவே அவனுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். அந்த இஸ்ரவேலிலே வேதம் இல்லை, கர்த்தர் இல்லை, ஆசாரியன் இல்லை, அவர் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றாத ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கிறாங்க. இவங்களை பலப்படுத்துறதுதான் கர்த்தர் அவனுடைய பலவீனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சார். அத்தனை காரியங்களை அவனுக்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தும் அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கு இந்த ஆசா பயந்து பெனாதாத் என்ற சிரியாவின் ராஜாவுக்கு அவன் லஞ்சம் கொடுத்தான். வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் லஞ்சமாய் கொடுத்து அவனோடு இருக்கிற உடன்படிக்கைகளை உடைத்து போட சொன்னான். அவனோ பெற்ற லஞ்சத்திற்கு விசுவாசத்தோடு இருந்து அவனோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேலின் ராஜா ஓடி போகும்படி செய்தான். இவன் நினைச்சது நடந்துச்சு, ஆனால் ஆண்டவர் நினைச்சது நடக்கல. இவன் நினைச்சிட்டான், நம்ம நினைச்சது நடந்துருச்சு, இனி நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைச்சது நடக்கலையே, ஆண்டவர் நினைச்சது பெரிய காரியம், அது நடக்கலையே. நம்ம நினைச்சது நடக்கிறதெல்லாம் சாதனை கிடையாது, ஆண்டவர் நினைச்சது நம்ம வாழ்க்கையில நடக்கிறது தாங்க மேன்மை. நம்ம நினைச்சது நடக்கிறது மேன்மை கிடையாது, ஆண்டவர் நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறத சாதிக்கிறது பெரிய காரியம் கிடையாது. பணம் பேசும், ஆனா ஆண்டவர் பேசணும், அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், சீரிய ராணுவம் உன் கைக்கு தப்பி போயிற்று, அதோடு முடிஞ்சிருச்சா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விலக பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு முலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் நீ மதியில்லாதவராய் இருந்தீர், நீ லஞ்சம் கொடுத்து மதியற்ற ஒரு மனுஷன் என்பதை நீ காட்டிட்டீர், இந்த விஷயத்தில் நீ மதியில்லாதிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும். இது முதற்கொண்டு நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரிய ராணுவத்தையும் சீரிய ராஜாவையும் நீ சார்ந்து கொண்ட, மனுஷனை சார்ந்து கொண்ட, உன் சொந்த புய பலத்தினால் நடக்க நினைச்ச, ஆகையால் உனக்கு இது முதல் கூட உனக்கு யுத்தங்கள் நடக்கும் என்று சொன்னார். இது முதல் உனக்கு யுத்தங்கள் நேரிடும். எவ்வளவு பயங்கரமான நிலைமைக்குள் அவன் காரியம் போச்சு பாருங்க. தேவ பிள்ளையே, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உத்தம இருதயத்தோடு தன்னை தேடுகிற நபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி ஆண்டவர் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் கண்களிலே நீங்கள் பட வேண்டும். அந்த தேடுகிற கர்த்தருடைய கண்களில் நீங்களும் நானும் பட வேண்டும். அந்த கண்களுக்கு முன்பாக நாம் காணப்படணும், அதுதான் வாழ்க்கை. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே,
இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் செய்கிற தவறு எது என்பதை எங்களுக்கு உணர்த்தி காட்டி, எதை செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு உணர்த்தி காட்டி ஆண்டவரே எங்களுக்கு செம்மையான வழிகளை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மை சார்ந்து நிற்கும் பொழுது நாங்கள் நினைப்பதை பார்க்கிலும் பெரிய காரியத்தை எங்களுக்கு நீங்கள் செய்வீங்க. ஆனால் எங்கள் பலத்தை சார்ந்து நாங்கள் திறமையை சார்ந்து ஓடினால் இருக்கிறதை இழந்து போவோம் என்பதை எங்களுக்கு எச்சரிப்பாய் காமிச்சீங்கப்பா. இந்த வாழ்க்கை ஆசாவின் வாழ்க்கை ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமாக காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே இந்த உணர்வு எங்களுக்குள் எப்போதும் இருக்கட்டும். இந்த வசனங்கள் எங்களை புடமிடட்டும். இப்பொழுது கேட்டவர்களை மீறி கேட்க போகிறவர்களையும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் புடமிடப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்று